அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016.
நவம்பர் 8 தேதி நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகமாக இந்த தேர்தல் களம் குறித்த ஒரு ஆய்வு. வணக்கம் டாக்டர் கீத பொன்கலன்.
வணக்கம்.
அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிறது, அது பற்றிய ஒரு அறிமுகத்தை எமது நேயர்களுக்காக தாருங்களேன்.
அமெரிக்க ஜனாதிபதிக்கான தேர்தல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடப்பதிலிருந்து பொது தேர்தலுக்கு முன்னர் 2 பிரதான கட்சிகளுக்கு இடையே அவர்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான பிரைமரி எலெக்ஷன் என்று கூறுகின்ற ஒரு செயல்முறை நடப்பது உண்டு. இந்த தடவை ரிபப்ளிகன் கட்சியில் இருந்து 17 பேர் போட்டியிட்டிருந்தார்கள், ஜனநாயக கட்சியிலிருந்து 3 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த போட்டியில் இப்பொழுது ரிபப்ளிகன் கட்சியிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராகவும் ஜனநாயக கட்சியிலிருந்து ஹிலரி கிளின்டன் வேட்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இடையிலான போட்டி நவம்பர் மாதத்தில் இடம்பெறும், 8 தேதி. அந்த போட்டியில் அமெரிக்க மக்கள் முதலாவதாக எலக்டோரல் காலேஜ் என்று கூறுகின்ற தேர்தல் 11 வாக்களித்தார்கள்.
இந்த வேட்பாளர்கள் பிரைமரி அதாவது அடிப்படை தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று கூறினீர்கள், அது பற்றி சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
தேர்தல் இடம்பெறுவதற்கு 1 ஆண்டுக்கு முன்னர் 2 கட்சியிலும் இருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விருப்பமுடையவர்கள் இந்த அடிப்படை தேர்தலில் கலந்து கொள்வார்கள். 2 கட்சியிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக இவர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெறும். ஒவ்வொரு மாநிலமும் வேறு வேறு விதமான செயல்முறையை இந்த வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் பின்பற்றுவது உண்டு. சில மாநிலங்கள் சாதாரண ஒரு தேர்தல் போல வாக்காளர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து வாக்களிக்கின்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுவது உண்டு. சில மாநிலங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி நேரடியாக அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது உண்டு. சில மாநிலங்களில் அந்த கட்சியை சேராதவர்களையும் அந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு அனுமதிப்பது உண்டு. ஆகவே அதில் ஒரு ஒத்த தன்மை காணப்படவில்லை. வேறு வேறு மாநிலங்கள் வேறு வேறு வழிமுறையை பின்பற்றுவது உண்டு. 2 கட்சியிலும் எத்தனை வாக்குகள் அவர்கள் பெற வேண்டும் என்பதிலும் கூட வேறுபாடு காணப்படுகின்றது. ரிபப்ளிகன் கட்சியில் இந்த தடவை 17 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். மிகவும் கடுமையான ஒரு போட்டி நிலவியிருந்தது. பெரும்பான்மையானவர்கள் சாதாரண அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள், 2 பேர் வேறு பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் வியாபார பின்னணியில் இருந்தும் மருத்துவ துறையில் இருந்தும் ஒருவர் போட்டியிட்டிருந்தார். இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் அந்த செயல்முறையில் வெற்றி அடைந்திருந்திருந்தார். ஜனநாயக கட்சியில் பெரிய ஒரு போட்டி இருக்கவில்லை. 3 பேர் மட்டுமே போட்டியிட்டிருந்தார்கள். ஒமாலி மேரிலாந்து மாநிலத்தில் இருந்தும் செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் மற்றும் ஹிலரி கிளின்டன் ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள். சாண்டர்ஸுக்கும் கிளின்டனுக்கும் இடையே மிக கடுமையான போட்டி இருந்தது. இறுதியில் ஹிலரி கிளின்டன் அந்த போட்டியை வெற்றி அளித்திருந்தார். ஆகவே இப்பொழுது தேர்தலுக்கான செயல்முறை இந்த 2 பேருக்கும் இடையில் நடைபெற்று வருகின்றது.
இந்த பிரைமரிஸ் தேர்தலில் ஹிலரி கிளின்டனுக்கு கடுமையான போட்டியை கொடுத்த பெர்னி சாண்டர்ஸை அவர் உப தலைவருக்கு தெரிவு செய்வார் என்று ஒரு கதை அடிபட்டது, ஆனால் அப்படி நடைபெறவில்லை.
இல்லை, அவ்விதமான ஒரு முன்மொழிவு காணப்பட்ட போதும் அவ்விதமான ஒரு சாத்தியம் இருந்தது என்று நான் கருதவில்லை. ஏனெனில் பெர்னி சாண்டர்ஸ் உடைய அரசியல் கொள்கைகள் வழிமுறைகள் என்பதற்கும் ஹிலரி கிளின்டனுடைய அரசியல் கோட்பாடுகள் வழிமுறைகள் என்பதற்கும் பாரிய ஒரு வேறுபாடு காணப்பட்டிருந்தது. பெர்னி சாண்டர்ஸ் மரபு ரீதியான சோசியலிசம் சார்ந்த கொள்கைகளை கொண்டிருந்தார். ஹிலரி கிளின்டன் முதலாளித்துவம் என்ற செயல்முறைக்குள் மத்திய தர வகுப்பினருக்கு தேவையான நலன்களை கொண்டு வருகின்ற ஒரு செயல்முறையை கொண்டு வந்திருந்தார். அதுக்கு புறம்பாக பெர்னி சாண்டர்ஸுடைய பர்சனாலிட்டி, அவருடைய பாங்கு போன்றவை ஹிலரி கிளின்டனுடைய மனோபாவம் இருந்து வேறுபட்டிருந்ததன் காரணமாக ஆரம்பத்தில் இருந்தே அவ்விதமான ஒரு சாத்தியம் இருந்தது என்று நான் நினைக்கிறேன்.
அதேபோல் இந்த பிரைமரிஸ் தேர்தலின் போது ரிப்பப்ளிகன் கட்சி உடைந்து விடக்கூடிய அளவுக்கு உட்பூசலை ஏற்படுத்தினார் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறப்படுகிறது.
பெரிய ஒரு பிரைமரி தேர்தல் இடம்பெற்ற போது, அடிப்படை தேர்தல் இடம்பெற்ற போது பெரிய ஒரு கட்சிக்குள்ளான ஒரு பிளவு இருந்தது என்று கூறுவதற்கு இல்லை. ஏனெனில் இந்த விதமாக பலரும் போட்டியிட்டு அவர்களுடைய வேட்பாளரை தெரிவு செய்வது இந்த அமெரிக்காவில் ஜனநாயக ரீதியாக பின்பற்றப்படுகின்ற ஒரு வழிமுறை. அதன் காரணமாக எல்லோரும் சாதாரணமான ஒரு வழிமுறையில் அந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் பின்பற்றிய சில வழிமுறைகள், மற்ற வேட்பாளர்களை அவமதிப்பது, அவருடைய தனிப்பட்ட பலவீனங்களை சுட்டிக்காட்டுவது போன்ற செயல்முறைகள் சில அதிருப்திகளை ஏற்படுத்தி இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியடைந்த போது சில வேட்பாளர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய அவமதிப்பு காரணமாக மனம் நொந்து போன வேட்பாளர்கள் அவரை அங்கீகரிப்பதற்கு மறுத்துவிட்டிருந்தனர். அவர்கள் முக்கியமானவர் ஜெம் புஷ், அவர் முன்னாள் ஜனாதிபதியுடைய இளைய சகோதரர். அவர் இன்னும் அவரை டொனால்ட் ட்ரம்பை அங்கீகரிக்கவில்லை. அவருக்கு எதிராக செயல்பட்டு வந்த டெக்சஸ் மாநிலத்தில் இருந்து போட்டியிட்ட டெட் க்ரூஸ் இப்பொழுது மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்பை அங்கீகரித்திருக்கின்றார். ஆகவே கட்சி இப்பொழுது உடைந்திருக்கின்றது என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு பல்வேறு வேறு விதமான காரணங்கள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படை தேர்தல் செயல்முறைதான் முற்பூர்ணமாக அதற்கான காரணம் என்று கூற முடியாது.
இந்த இரண்டு பிரதான கட்சி வேட்பாளர்களை தவிர மேலும் சிலரும் இந்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் இல்லையா?
நான்கு வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். கிரீன் பார்ட்டி என்று கூறப்படுகின்ற கட்சியில் இருந்து ஜில் ஸ்டெயின் போட்டியிடுகின்றார், ஒரு பெண்மணி. அதுக்கு புறம்பாக சுயாதீனமாக ஒருவர் போட்டியிடுகின்றார், ஜான்சன். அவருக்கு ஆகவே நான்கு பேர் தேர்தல் களத்தில் இருக்கின்றார்.
இந்த மற்ற இரண்டு வேட்பாளர்களும் வெற்றி பெறும் சாத்தியக்கூறு இல்லவே இல்லை என்றும் பிரதான கட்சி வேட்பாளர்களின் வாக்குகளை சிதறடிக்கிறார்கள் அல்லது திசை திருப்புகிறார்கள் என்று கூறப்படுகிறது.
அவ்விதமான ஒரு சாத்தியம் காணப்பட்டிருந்தது. ஜான்சன் ஹிலரி கிளின்டனுடைய வாக்குகளையும் ஜில் ஸ்டெயின் பெண் என்பதன் காரணமாக ஹிலரிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் சிலவற்றை பெற்றுக் கொள்ளக்கூடும் என்ற ஒரு அபிப்பிராயம் காணப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஹிலரி கிளின்டனுடைய வெற்றி வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியம் ஆரம்ப காலத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போது போட்டி இரண்டு பிரதான கட்சிகள் வேட்பாளர்களிடையே தீவிரமாக மாற்றமடைந்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு வெளி வேட்பாளர்களுடைய தாக்கம் பெரிய அளவில் காணப்படுகின்றது என்று கூற முடியாது. ஜோன்சனுக்கு 9-10% ஆதரவும் ஜில் ஸ்டெயினுக்கு 2-3% ஆதரவும் காணப்படுகின்றது. ஆகவே ஹிலரி கிளின்டனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் செல்லக்கூடிய சில வாக்குகள் இவர்களுக்கு பிரிந்து செல்கின்ற போக்கு காணப்பட்ட போதும் அது தேர்தலில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விதமான ஒரு குறியீடு சமிஞ்சை இன்னும் காணப்படவில்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. சரி, இந்த இரண்டு பிரதான வேட்பாளர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹிலரி கிளின்டன், இவர்களிடையேயான கொள்கை வேறுபாடுகள் என்ன என்று சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
கொள்கை ரீதியான வேறுபாடு என்று பார்க்கின்ற போது அவர்கள் பாரிய அளவில் வேறுபட்ட இரண்டு வேட்பாளர்கள் என்று கூறலாம். ஹிலரி கிளின்டனை பொறுத்தவரையில் மரபு ரீதியான டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கைகளை பின்பற்றிருந்த ஒருவர், முதலாளித்துவ செயல்முறைகளுக்கிடையே கீழ்த்தட்டு மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று பேசி வருகின்றவர். டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகள் வியாபாரத்தை ஊக்குவிக்கும் முகமாக வியாபார உரிமையாளர்களுக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் வரி விலக்கு அல்லது வரி குறைப்பு செய்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர். அது பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக என்று பார்க்கின்ற போது ஹிலரி கிளின்டன் வளமையான ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையை ஒத்ததாக பெண்களுக்கு கற்பத்தடை செய்கின்ற உரிமை இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற போக்கும், ட்ரம்ப் வாழ்வதற்கான உரிமை என்ற வகையில் கற்பு கலைப்பு போன்றவற்றை எதிர்க்கின்ற ஒரு போக்கும் காணப்படுகின்றது. அதற்கு புறம்பாக டொனால்ட் ட்ரம்ப் பாரிய அளவில் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற அரசியல் நிறுவனங்களையும் அமெரிக்க அரசியல் செயல்பாட்டை கொண்டு செல்கின்ற கொள்கைகளையும் இப்பொழுது இருக்கின்ற இந்த யதார்த்தத்தையும் எதிர்க்கின்ற அடிப்படையில், அவற்றை மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளராகவும், ஹிலரி கிளின்டனை பொறுத்தவரையில் இந்த இருக்கின்ற யதார்த்தங்களில் சீர்திருத்தங்களை செய்து அமெரிக்காவுடைய அரசியல் பொருளாதார சூழ்நிலையை முன்னேற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு போக்கும் காணப்படுகிறது. அந்த வகையில் பகிர்ந்த போது இரண்டு பேரும் பாரிய அளவில் வேறுபட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் என்று கூறலாம்.
அது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் சிறுபான்மை இனத்தினருக்கும் அமெரிக்காவிற்கு குடிவந்தவர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது.
அடிப்படை தேர்தல் இடம்பெற்ற காலத்தில் அவ்விதமான ஒரு போக்கு காணப்பட்டிருந்தது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனெனில் குடியரசுக் கட்சி பொதுவாகவே சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை கொண்ட ஒரு கட்சி, வெள்ளையர்கள் சார்ந்த ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அந்த விதமான ஒரு கொள்கை வெளிப்பாட்டை அவர் கொண்டிருந்தார். அதன் காரணமாகவே அவர் இந்த பிரைமரி எலெக்ஷனில் வெற்றி அடைந்தார் என்று கூட ஒரு வகையில் கூறலாம். ஆகவே அடிப்படை தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அவர் அந்த சிறுபான்மைக்கு எதிரான இந்த போக்கிலிருந்து வெளிவந்து தேசிய போக்கு ஒன்றை பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாற்றம் பெரிய அளவில் இடம்பெறவில்லை. இருந்த போதும் கடந்த சில வாரங்களாக டிரம்ப் சிறுபான்மை மக்களை கவருவதற்கான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் என்று கூறலாம். உதாரணமாக கருப்பின மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசி வருகின்றார். ஆகவே முத்து முழுதாக அவர் இப்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றார் என்று கூற முடியாது. அடிப்படை தேர்தல் இடம்பெற்ற காலத்திலிருந்து ஒரு விதமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று கூறலாம்.
ஆரம்பத்தில் எலக்டோரல் காலேஜ் அல்லது தேர்தல் கல்லூரி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவர்களது பங்கு என்ன என்பதை சற்று விரிவாக கூறுங்களேன்.
அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முறையின்படி நவம்பர் 18ஆம் தேதி அமெரிக்க பிரஜைகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்கின்ற போது அவர்கள் ஜனாதிபதிக்கு நேரடியாக வாக்களிப்பதில்லை. அவர்கள் தேர்தல் கல்லூரி உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் கட்சிக்கு வாக்களிப்பதன் காரணமாக அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாக்களிப்பதாக நாங்கள் கருதி கொள்கின்றோம். ஆகவே இவ்விதமாக தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் தேர்தல் கல்லூரி தேர்தலில் தேர்தல் கல்லூரியில் சென்று ஜனாதிபதிக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே இந்த கோட்பாடு என்னவெனில் மக்கள் நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வது இல்லை என்பதாகும். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த செயல்முறையை நாம் பார்க்கின்ற போது தேர்தல் கல்லூரி முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது என்று கூற முடியாது. ஏனெனில் மக்கள் 8ஆம் தேதி வாக்களிப்பு முடிந்த உடனேயே கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்துவிடும் யார் ஜனாதிபதி என்று. ஏனெனில் தேர்தல் கல்லூரி உறுப்பினர்கள் தேர்தல் கல்லூரிக்கு சென்று தங்களுடைய விருப்பப்படி வாக்களிக்க முடியாது. அவருடைய கட்சியைச் சேர்ந்தவரை அவர் வாக்களிக்க வேண்டும். அந்த முடிவு இயல்பான ஒரு முடிவாக இருக்கும். தேர்தல் கல்லூரியில் 548 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அதில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர் 270 வாக்குகளை பெற வேண்டும். அந்த 270 வாக்குகளை குறிப்பிட்ட ஒரு வேட்பாளர் பெறுவாரா இல்லையா என்பது தேர்தல் இடம்பெறுகின்ற அன்று மாலை 6 மணி 7 மணி ஆகின்ற போதே வந்து அந்த முடிவுகள் வெளிவர தொடங்கும். அன்று இரவே எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்று.
நல்லது டாக்டர் கீதா பொன்கலன், எதிர்வரும் தேர்தலில் அமெரிக்க அதிபராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள், யார் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
ஒன்று, யார் வெற்றி பெற்றாலும் தேர்தல் முடிவு கட்டாயமாக மிகவும் இறுக்கமான ஒரு முடிவாக இருக்கும். பெரிய அளவு ஒரு வித்தியாசம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் அடிப்படையான உறுப்பினர் தொகுதி ஒன்று காணப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய கட்சியின் வேட்பாளருக்கு கட்டாயமாக வாக்களிப்பார்கள் என்பதன் காரணமாக பெரிய ஒரு வேறுபாடு இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. இருந்த போது இப்பொழுது இருக்கின்ற அமெரிக்காவின் அரசியல் சூழ்நிலையை பார்க்கின்ற போது இதற்கின்ற வெற்றி அடைவதற்கான சாத்தியங்கள் பெருமளவுக்கு காணப்படுகின்றன. ஏனெனில் டொனால்ட் டிரம்ப் அவருடைய கட்சியினுடைய இந்த ஆதரவு தளத்திற்கு புறம்பாக ஆதரவை பெற்றுக் கொண்டுள்ளார் என்று கூறுவதற்கான ஆதாரங்கள் சாத்தியங்கள் எதுவும் காணப்பட்டதில்லை. உதாரணமாக சிறுபான்மை மக்களோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து அண்மையில் வந்து வெளி குடியேறிய மக்களோ அவருக்கு பெரிய அளவாக வாக்களிப்பார்கள் என்று கூறுவதற்கு இல்லை. உதாரணமாக லத்தீனோக்கள் மற்றது கருத்தினத்தைச் சேர்ந்தவர்கள் அண்மையில் வந்து குடியேறிய இந்திய சீன அமெரிக்க குடிமக்கள் போன்றவர்கள் டொனால்ட் டிரம்ப்புக்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த வாக்குகள் பெருமளவுக்கு இலருக்கு தெரிவித்து செல்வதற்கான சாத்தியம் இருப்பதன் காரணமாக அவர் இலகுவாக வெற்றி அடைவார் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்று பார்க்கின்ற போது டொனால்ட் டிரம்ப் சாதாரண மனித விழுமியங்கள் பண்பாடு மரியாதை போன்ற விடயங்களில் மிக பலவீனமான ஒரு வேட்பாளர் என்று நான் கருதுகின்றேன். குறிப்பாக ஒரு நாட்டின் தலைவராக இருக்கின்றவர் அந்த காலத்தின் அந்த அந்த நாட்டினுடைய எதிர்கால பிரஜைகளுடைய மனோபாவம் போக்கு செயல்பாடுகள் என்பவற்றில் பாதியுடைய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபர். அவருடைய போக்கை பொறுத்து குடிமக்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். உதாரணமாக தலைவர் நாட்டினுடைய தலைவர் தேசியவாதியாக இருந்தால் மக்களும் தேசியவாதியாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. நாட்டினுடைய தலைவர் எல்லாவரையும் அனுபவித்துச் செல்லுகின்றவராக இருந்தால் மக்களும் அதே விதமான அனுபவத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகவே தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு நாட்டினுடைய அடிப்படையான வளர்ச்சி கௌரவம் போன்றவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு மனோபாவம் ஒரு இயலுமை தம்புக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. அதுக்கு புறமாக அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அவர் வெற்றி அடைவாராக இருந்தார் அமெரிக்கா மீண்டும் பாரிய யுத்தங்களுக்குள் நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்றும் அமெரிக்காவுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாக என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ற வகையில் ஹிலரி கிளிண்டன் வெற்றி அடைய வேண்டும். அது சர்வதேச அமைதி சர்வதேச அபிவிருத்தி போன்றவற்றுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதோடைய அர்த்தம் ஹிலரி கிளின்டன் பூர்ணமாக பெர்ஃபெக்டான ஒரு வேட்பாளர் என்பது அல்ல. அவருடைய பல குறைபாடுகளும் வளவீனங்களும் காணப்படுகின்றன. ஆனால் அமெரிக்க மக்களுக்கு இரண்டு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, டொனால்டு டிரம்ப், ஹிலரி கிளின்டன். அந்த இரண்டில் ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய சட்ட ரீதியான நிலைமை அவர்கள் காணப்படுகின்றது. அந்த இருவரில் ஒருவர் என்று பார்க்கின்ற போது ஹிலரி கிளின்டன் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி டாக்டர் கீதபொன்கலன். அமெரிக்க தேர்தல் முடிவடைந்த பின்னர் அந்த முடிவுகள் குறித்து நாங்கள் மீண்டும் உங்களுடன் அலசுவோம்.
நிச்சயமாக.
அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016
நவம்பர் 8 தேதி நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.